الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور، فاتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن المبذرين كانوا إخوان الشياطين، وكان الشيطان لربه كفورا. صدق الله العظيم. سرو புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயர் நாமத்தை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலகம் பிற்றகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபியீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், குறிப்பாக பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்து நாளைய வறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஏற்பாட்டி வைப்பானா. அன்பான அல்லாஹுவே நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான அருகொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருக்குடைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக எண்ண முற்பட்டால் எங்களால் எண்ணி முடிக்க இயலாத அளவுக்கு அல்லாஹ் ஏராளமான நியமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நியமத்தில் ஒன்றுதான் அல்லாஹ் தந்திருப்பது குழந்தை பாக்கியம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைத்து வானத்தை அழகாக்க நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்தான். பூமியை படைத்த அல்லாஹ் பூமியை அழகாக்க புற்பூண்டுகளை மரங்களை அல்லாஹ் அமைத்து தந்தான். இந்த உலகத்தை அழகாக்க அல்லாஹ் கணவன் மனைவிக்கு பிள்ளைகளை குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அழகு பார்ப்பதற்காக பரிசுத்த அல்குர்ஆனிலே அல்லாஹ் ஜீனா அலங்காரம் என்று சொல்கிறான். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு அலங்காரம். தாய் சாப்பனுக்கு மிகப்பெரிய செல்வம் குழந்தைகள், குழந்தைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் தாய் சாப்பன். இதை விட மிகப்பெரிய ஒரு செல்வந்த உலகத்திலே இருக்க முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை கிடைக்கின்ற வழியை விடவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற வழி அதிகம் என்று சொல்வார்கள். குழந்தை கிடைப்பதே ஒரு வழி. இந்த ஹாலிகா மாசத் ஷஹீதுன் இந்த அல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாயுடைய உயிர் போனால் அந்த தாய் சுவர்க்கவாதி ஷஹீத் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான கட்டம் தான் குழந்தை கிடைப்பது. குழந்தை இருக்கின்றவர்களை விட குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற வழி இருக்குதே அது அதிகமானது.
எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்திலே நபிமார்களுக்கு திருமணத்தை கொடுத்து நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் அவங்களுக்கும் குழந்தையை கொடுத்தான். இது ஒரு சுன்னத். சுவர்க்கத்திலும் அல்லாஹ் நிக்காஹை வைத்திருக்கிறான், சுவர்க்கத்திலும் அல்லாஹ் நிக்காஹை வைத்திருக்கிறான், இந்த உலகத்தோடு நிக்காக முடிந்து விடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான பெண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் யஅகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். எங்கள் நாயகம் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பெண் இரண்டையும் கலந்து கொடுத்திருந்தான். எனவே குழந்தை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆணும் பெண்ணும் கலந்தாக இருக்கட்டும், அத்தனையும் நியமத்து தான். எனவே குழந்தை இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற கேள்வியை விடவும் குழந்தை இருக்கின்றவர்களுக்கு கேட்கின்ற கேள்வி அதிகமானது. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே குழந்தைகள் அமானிதர் என்று சொல்கிறான். குழந்தைகள் சில வேளை உங்களுக்கு விரோதியாக மாறுவார் என்று நான் சொல்கின்றான். இந்த குழந்தைகள் உங்களுக்கு நாளைய மறுமையினாலே சாயிதாக மாறுவான் என்றுதான் சொல்கின்றான். எனவே இந்த குழந்தைகளை எங்களுக்கு விரோதியாக ஆக்குவது எங்களுடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது, எங்களுக்கு சாதகமானதாக ஆக்குவதும் எங்களுடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இரண்டு குழந்தையை பெற்றெடுக்கிறோம் என்றால், ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது எங்கள்கிட்ட, ஒரு ஆண் குழந்தை, யாரும் அந்த பிள்ளையை சாதாரண பிள்ளையாக நினைக்கக்கூடாது. 20 வருடங்களுக்கு பின்னால இந்த ஆண் பிள்ளை ஏதோ பிறக்க இருக்கிற ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைக்கு நான் வழிகாட்டுகின்றேனா? அந்த பிள்ளை 20 வருடங்களுக்கு பின்னால் ஒரு பிள்ளைக்கு வாப்பாவாக போகிறது, அந்த பிள்ளை வாப்பாவுக்கு தகுதியா? அல்லது ஒரு பெண் குழந்தையை வளர்த்து விட்டால் என்னுடைய பெண் குழந்தை 20 வருடத்துக்கு பின்னால் அல்லது 25 வருடங்களுக்கு பின்னால் 1-2 குழந்தைகளுக்கு தாயாக போகிறது, என்னுடைய குழந்தை வளர்ப்பிலே இந்த பிள்ளை தாய்க்கு பொருத்தமான பிள்ளையா என்பது ஒருவருடைய வளர்ப்பில் இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறென்றால், குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவென்றால் இந்த குழந்தைகள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே சோதனையை தருவார். இன்றைக்கு சிலர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா, அதில் என்னுடைய மகனால எனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லுவார்கள். என்னன்னா அந்த அளவு மகன் சொல்ல கொடுக்கிறார். இந்த உலகத்திலே அல்லாஹ் விரோதியாக குழந்தைகளை தாட்டி விட்டான். இஸ்லாத்தின் எதிரிகள் என்பது தாப்பாய்க்கு அப்பாலும் மதில்களுக்கும் அப்பால் இருந்தும் அல்ல, ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் சொல்லிக் கொடுக்கப்படாமல் எந்த குழந்தை வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுமோ அந்த பிள்ளை எங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்தே எதிரிகள் உருவாகுவார்கள். வெளியிலே உள்ள எதிரிக்கு மதில்கள் போடலாம், வீட்டுக்குள்ளே உருவாகக்கூடிய எதிரிகளுக்கு மதில்கள் போட முடியாது. அதனுடைய விளைவுகள் சாதாரணமான விளைவுகளாக இருக்காது. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா, அந்த உலகத்தில் எத்தனையோ பெற்றோர்களை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கிய அந்த பெற்றோர்களையே அந்த குழந்தைகளுடைய கையால கொலை செய்கின்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகளை சில செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா? எனவே கண்ணியமானவர்களே, நான் நேரடியாக தலைப்புக்கு நுழைகிறேன். இந்த குழந்தைகளை நாசமாகக்கூடிய ஒரு பாவத்தில் ஒரு பாவம் தான் போதை வத்து பாவம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு என்னுடைய குழந்தைகள் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய குழந்தைகளை ஆக்கிவிடக்கூடாது. மற்றவர்களுடைய பிள்ளைகளை கேலி செய்யக்கூடிய அளவுக்கு யாரும் பிள்ளைகளை ஆக்கிவிடக்கூடாது. ஒன்றை உள்ளத்திலே ஆழமாக என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், பதிய வைத்துக் கொள்வோம். வீட்டிலே கண்டிக்கப்படாது, வீட்டிலே தண்டிக்கப்படாத குழந்தைகள், நல்லது கெட்டது சொல்லிக்கப்படாத குழந்தைகள், நல்லவள் இதுதான் மகன், கெட்டவள் இதுதான் மகன், இதுல போனா சுருக்கம் போகலாம், இப்படி வாழுங்கள் சொல்லி கொடுக்கப்படாத பிள்ளைகள் ஒரு காலம் பாதையிலே சந்திக்கப்படுவார்கள். ஒரு காலம் அந்த பிள்ளைகளை நீதிமன்றம் சந்திக்கும், ஒரு காலம் அந்த பிள்ளைகளை நிர்வாகம் சந்திக்கும். எங்க விட்ட தவறு, பெற்றோர் விட்ட தவறு. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை அன்பாக அளக்க வேண்டும். அன்பு காட்ட வேண்டிய இடத்திலே அன்பு காட்ட வேண்டும், கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்கவும் வேண்டும், தண்டிக்க வேண்டிய இடத்திலே தண்டிக்கவும் வேண்டும். அளவுக்கு அதிகமாக தண்டித்து விடவும் கூடாது, தண்டிக்காமல் இருந்து விடவும் கூடாது. சந்திக்காம இருந்தால் என்னுடைய வாப்பா ஒன்றையுமே கண்டுகொள்ள மாட்டார், எதையும் நான் செய்யலாம் என்று அந்த மகனுக்கு ஒரு துணிச்சல் பிறந்துவிடும். அந்த துணிச்சல் தான் அவரை கொண்டு கெட்ட வழியிலே போட்டுவிடும். நான் சூழடித்தாலும் என்னுடைய வாப்பா கேட்க மாட்டார், நான் ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போனாலும் என்னுடைய வாப்பா கேட்க மாட்டார்,
நான் ஒரு கடையை உடைச்சாலும் என்னுடைய அப்பா கேட்க மாட்டார். அந்த நிலைப்பாட்டுக்கு உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பு தான் இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை கொஞ்சம் விசாரியுங்கள், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். தொழில்துறைக்கு நேரம் கொடுப்பதை போல கொஞ்சம் நேரம் கொடுங்கள், கொஞ்சம் பிள்ளைகளை பற்றி சிந்தியுங்கள். எங்களுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கூட கேட்குதா, அல்லது போன்ல வரக்கூடியதை கூட கேட்குதா? என்னுடைய பிள்ளை என்னோட கூட இருக்குதா, என்னோட கூட கதைக்குதா, அல்லது போன்களோட கூட இருக்குதா? கொஞ்சம் யோசிப்பாங்க, பேஸ்புக்கில் என்ன பிள்ளை கூட இருக்குதா, எங்களோட கூட இருக்குதா? எங்களோட பிள்ளை எங்க சாப்பிடுது, யாரோட பழகுது, எங்க போகுது, எங்க வருகுது, விடுமுறை காலங்களில் என்ன என்ன மகன் செய்கிறான் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் கேட்க வேண்டும். அதுதான் பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைகளை கெடுத்து விடக்கூடிய பாவங்களில் ஒன்றுதான் போதை வத்து பாவம். இன்றைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களை கூட விட்டு வைக்காத அளவுக்கு இந்த பாவம் இன்றைக்கு மிகைத்து விட்டது. முந்தைய ஒரு காலம் நாங்கள் பேப்பரில் செய்தியாகத்தான் படித்தோம், முன்ன ஊரில் இப்படி நடந்துச்சாங்க. ஆனால் அன்றைக்கு எல்லா ஊர்களையும் புகுற அளவுக்கு இந்த போதை வத்து பாவம் இருக்குது. அன்பானவர்களை, இதில் எங்களை பிள்ளைகளை பாதுகாப்போம். எங்களோட பிள்ளையிட்ட சின்ன ஒரு மாற்றம் வருகுதா, உடனே பிள்ளையை திருப்புவதற்கு வழியை பார்க்குவேன். முந்தைய ஒரு காலத்தில் சொத்து பார்க்க போனால் சொல்லுவார்கள், அதிரத் குர்ஆன் திலாவத்தை பற்றி பண்ணுங்க, அதிரத் அதிரத் தொழுகையை பற்றி பேசுங்க, அதிரத் பொறுமையை பற்றி பேசுங்க, அதிரத் சொல்லுவான். இன்றைக்கு சொத்து பார்க்க போனால் சொல்லுவார்கள், அதிரத் விபச்சாரம் கூடிட்டு விபச்சாரத்தை பற்றி பேசுங்க, அதிரத் போதை வச்சு பாவனை கூடிட்டு பிரச்சனையாக இருக்குது இதை பற்றி பேசுங்க, அதிரத்னு சொல்லுவார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பாவம் இருக்குது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. எனவே இந்த பாவத்தினுடைய சில முக்கியமான 5 விளைவுகளை சொல்லி அதனை பீடிக்கப்பட்டவர்களை எப்படி மீட்டெடுக்கலாம் என்ற விடயத்தையும் சுருக்கமாக உங்களோடு குறுகிய நேரத்துக்குள் பகிர்ந்து கொள்வது பொருத்தம் நினைக்கிறேன். இந்த பாவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விளைவு என்னென்றால், ஒழுக்கம் கலட்டப்படும். யாரெல்லாம் போதை வசதிக்கு அடிமையாகின்றார்களோ, யார் மதுவுக்கு அடிமையாகின்றார்களோ, அவர்களுடைய ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் கலக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகத்துடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரு மிருகம் இருக்குதே, ஒரு ஜராவையை அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறையில தான் செய்யும். ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறானே, ஒழுக்கம் இல்லாத மனிதன் ஒரு ஜராவையை, ஒரு அழுக்க எப்படி செய்யலுமோ, ஒரு பாவத்தை எப்படி செய்யலுமோ, எங்க போய் செய்யலுமோ, யார் யாரை செய்யலுமோ, எங்கெங்க போய் செய்யலுமோ, என்னென்ன நேரத்தில் செய்யலுமோ, எந்தெந்த முறையில செய்யலுமோ, அந்த எல்லா முறையிலையும் செய்வான். ஒழுக்கம் இல்லாது போன ஒழுக்கம் ஒன்று இருக்க வேண்டும் என்றால் கண்ணியமானவர்களை, பிள்ளைகளுக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள் மிருகத்தை விடவும் கேவலமானவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டால் கண்ணியமானவர்களே, அந்த போதைவத்துக்கு அடிமையானுடைய வாழ்க்கை ஏதோ உலகத்தை மாத்திரம்தான் இலக்கியமாக கொண்ட வாழ்க்கையார். தன்னுடைய மனைவியா உலகத்துக்கு அழகை காட்டுவார்கள், உலகத்துக்கு வெள்ளையை காட்டுவார்கள், உலகத்துக்கு முகத்தை காட்டுவார்கள் கண்ணியமானவர்கள். எனவே இது முதலாவது விளைவு. இரண்டாவது விளைவு விபச்சாரம். போதைவத்துக்கு அடிமையானவர்கள் இரண்டாவது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விலை உபச்சாரம். போதைவத்துக்கு அடிமையானவர் தூளை கொஞ்சம் எழுத்துட்டு வந்தா, அல்லது மது ஒன்று கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து வீட்டில் தூங்கினா, பக்கத்தில் படுக்கிறது தாயா, தன்னுடைய மனைவியா, தன்னுடைய குழந்தையா என்று வழங்காது. அவர் அங்கே தப்பான முறையிலே நடந்து வருவார். இன்றைய உலகத்தில் நாம பார்க்கிறோமா இல்லையா, சொந்த அப்பாவால் மகள் கற்பழிப்பு, சொந்த வாப்பாவால் பிள்ளை கற்பழிப்பு, பார்க்கிறோமா இல்லையா? மனித தோட்டத்திலே மிருக குணத்தோடு சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனித தோற்றம் தான், பார்ப்பதற்கு மனிதர்கள் போன்றுதான் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே யாருக்கும் திறந்து பார்க்க முடியாது. உள்ளத்தின் இறைச்சிகள் நல்லா உள்ளத்திலே மிருகத்துடைய குணங்களை சுமந்து வெளியிலே மனித தோற்றத்தோடு நடமாடுகின்றார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மனித உலகமா, மிருக உலகமா? சொந்த அப்பாவால் கற்பழிக்கப்பட்ட எத்தனையோ செய்திகளை, பத்திரிகைகளை நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது வரக்கூடிய விளைவு இது என்றால் விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், இதா ஜனல் அபூது கரஜ மின்ஹு ஈமான், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அல்லாஹ் முதலாவது அவனுடைய ஈமானை கழித்து விடுவான். இந்த உலகத்தில் எங்களுக்கு கண்ணியமா அந்தஸ்தா மரியாதையா, மறுமையிலும் கண்ணியமா அந்தஸ்தா எல்லாம் இந்த ஈமானால தான். எதை கொண்டு அல்லா எங்களுக்கு கண்ணியத்தை தருகிறானோ, அந்த கண்ணியத்தை ஒரு மனிதன் விபச்சாரத்தில் விழுந்தா, பாவத்தில் விழுந்தா, அந்த கண்ணியத்தை அதை கலட்டிடுவான். அதுக்கு பின்னால் அந்த மனிதன் கேவலமாகிடுவான்.
கண்ணியமானவர்களே, எனவே இரண்டாவது விளைவு விபச்சாரம், மூன்றாவது விளைவு கொலை. கொலைக்கு சென்று விடுவான். ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அல்லது போதை வசதிக்கு பணம் இல்லை, பணம் தேவை, தாயிடத்திலே பணம் இருக்குது என்று விளங்கிக் கொண்டால் தாயையும் கொண்டு விட்டு, அல்லது தன்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி ஒரு குழந்தையும் கற்பழித்து விட்டு அந்த பிள்ளையும் கொலை செய்கின்ற அளவுக்கு போதை வசதி கடுமையானவரை சென்று விடுவார். எனவே கண்ணியமான, இது ஒரு பாரிய விளைவாக இருக்கிறது. அடுத்து நான்காவது விளைவு, இது ஒரு வீண்விரயம். இது மிகப்பெரிய ஒரு வீண்விரயம். சாதாரணமாக புகை கொண்டவர்களை எடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒருவர் 10 பிஸ்டல் குடிக்கிறான் வச்சு கொள்வோம். அவனுடைய விலை அதிகம். சுருக்கமா சின்ன ஒரு விலையை சொல்ல 20 ரூபாய் வச்சு கொள்வோம். சும்மா சொல்ற 20 ரூபாயில் அதுக்கு மேல 20 தர 10 200 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கிறான். ஒரு மாதத்துக்கு 200 தர 30 6000 ரூபாய் சுடுகிறான். உங்களோட குழந்தைய கூப்பிட்டு தீப்பெட்டி ஒரு கையிலையும் 1000 ரூபாய் நோட்டு ஒரு கையிலையும், மகன் அல்லது மகள் இந்த பணத்தை கொண்டு சுடுங்க வாப்பாட்டு சொன்னா இந்த உலகத்துல எந்த பிள்ளை சுடப்போம்? என்ன வாப்பா பைத்தியமா? மாச பிஸ் கட்டலுமே, ஏனால ஒரு பிள்ளைக்கு உதவலுமே, வீட்டுக்கு கறி வாங்கலுமே என்று சொல்லி அந்த பிள்ளை எங்களுக்கு புத்திமதி சொல்லி தருவோம். எனவே புகைத்தலுக்கு யாரெல்லாம் அருமையா இருக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வீண்விரையும் அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் சொல்கிறான், வீண்விரையும் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுடைய உடல் பிறப்புகள், சைத்தானோடு பிறந்தவர்கள், சைத்தானுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள். எனவே சைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன், படைச்ச ரப்பை நிராகரிக்கக்கூடியவன். எனவே வீண்விரையும் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இறை நடிப்பார்கள், அல்லாஹை மறுப்பவர்களாகத்தான் இருப்பார் என்பதை அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே யாரும் வீண்விரையும் செய்யக்கூடாது. புகைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே, அது சிலர் சொல்லுவார்கள் கவலையை குடிப்பதா. கண்ணியமானவர்களே, கவலைக்கு தீர்வு அதில் அல்லாஹ் வச்சு இல்லை. உள்ளங்களுக்கு அமைதி அல்லாஹ் அல்லாஹ் நினைவுபடுத்த வச்சிருக்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், குர்ஆன் குர்ஆன் மிகப்பெரிய ஷிஃபா. வெளியில் உள்ள நோய்க்கு டேப்லெட், வெளியில் உள்ள நோய்க்கு இங்கிலீஷ் மருத்துவம், வேற வேற மருத்துவம் செய்யறோம், உள்ளத்துல உள்ள நோய்க்கு அல்லாஹ் தான் சிபாவை தருவோம். எனவே குர்ஆன் ஓதுங்க, ஜிக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்க, அந்த நோய்களை அல்லாஹ் இல்ல மாற்றுவார். எனவே கண்ணியமானவர்களே, புகைத்தல் இருக்குது, யாராவது புகைக்கின்றார்களா, அதனூடாக அவருடைய பசி தனிய போவதில்லை, நரகவாசிகளுடைய நோயை போலதான் அது. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், ليس لهم طعام الا من ضريع لا يسمن ولا يغني من جوع. பரிசுத்த அல்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நரவாதிகளுக்கு கொடுக்கிற உணவு லரி என்ற முச்சடி, அது அவர்களை கொழுக்கம் வைக்காது, அவரை பசியை தணிக்காது. இதே போலதான் புகைத்தல் பாவம். பிஸ்டல் கோர்லிக் குடிக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நீங்க கொழுக்குறீங்களா அல்லது உங்களோட பசி போகுதான்னு கேட்டு பாருங்க, போவதே கிடையாது. நரவாதிகள் உணவை போலதான் அது. அதுக்கு பீடிக்கப்பட்டவர்களுக்கு சும்மா இருக்கலாம், தள்ளி இல்லாட்டி சாரொண்டியாவது சுத்தி குடிக்கணும், அது ஒரு வகையான பைத்தியம். எனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு வீண்விரயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்த ஐந்தாவது மிகப்பெரிய ஒரு விளைவுதான், இது பல நோய்களை உருவாக்கும். புற்றுநோய், தொண்டை குளிப்புட்டு, உதடுப்புட்டு, நுகையப்புட்டு, பல புற்றுநோய்கள் உருவாக்கும். நேரம் போதாது ஒவ்வொன்றையும் பறிக்கிறதுக்கு. இளமையில முதுமை தோட்டம், மதுபானத்து கடுமையானவர்கள், போதை வசதி கடுமையானவர்கள் சின்ன வயதுல முதுமை தோட்டம் அளிப்பாருங்க. அவருடைய உதடுகள்லாம் கருத்து போகும், சின்ன புள்ள கூட கிட்ட வரமாட்டார்கள், பார்ப்பதற்கு அச்சிங்கமா இருக்கும். நடக்க செல்லும் அந்த மனிதர் எப்படியோ ஏதோ ஒரு வகையில நடுக்காமத்துல அல்லது நடு இரவுல 1-2 மணி கிளம்பி தூக்க மயக்கத்துல நடக்கிற மாதிரி நடப்பார் பகல்ல. எதனால? அந்த போதை வசதி கடுமையானா கண்ணியமான. அது மாத்திரமல்ல, ஆண்மை குறைபாடு ஏற்படும். திருமணம் முடித்தாலும் தன்னுடைய மனைவியுடைய உரிமையை நிறைவேற்றிக் கொள்ளலாத நிலைமை ஏற்படும். அது மாத்திரமல்ல, சில வேளை போதை வசதிக்கு அடிமையானவர்கள் சாம்பத்திய உறவு கொண்டு அவர்களுக்கு பிள்ளை கிடைப்பது மிகவும் அரிது. அப்படி பிள்ளைகள் கிடைத்தால் அந்த பிள்ளைகளுக்கும் புற்றுநோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த பிள்ளை குறையுள்ள பிள்ளைகளாக பிறப்பதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிலைமை கண்ணியமானவர்களே, போய்த்தல் என்பது பாரதூரமான பாவம். எனவே இந்த பாவத்தில் விடுபட வேண்டுமா என்றால் முக்கியமான சில வழிமுறைகளை சொல்கிறேன். முதலாவது, இந்த பாவத்தை ஒரு பெரிய பாவமாக்குறது, சாதாரண பாவமாக யார் நினைக்கக்கூடாது. சில பாவம் செய்கின்ற போது அது செய்தவரை மாத்திரம்தான் பாதிக்கும்.
போதை வச்சு பாவனை இருக்குது, அது அவரையும் பாதிக்கும், அது அவருடைய மனைவியையும் பாதிக்கும். அதே போன்று அவருக்கு கிடைக்க இருக்கிற குழந்தைகளையும் பாதிக்கும். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவருடைய காட்டினூடாக, அவர் வாழ்வதனூடாக அந்த வீட்டையும் பாதிக்கும், மக்கம் பக்கத்திலே உள்ளவர்களையும் பாதிக்கும். அது மாத்திரமல்ல, அவர் சுமந்திருக்கின்ற, அவர் ஏற்றிருக்கின்ற அந்த மார்க்கத்தையும் பாதிக்கும். எனவே அது ஒரு பெரிய பாவம் என்பதை முதலாவதாக விளங்க வேண்டும், அப்போது அதற்கு குறிப்பிட முடியும். இரண்டாவதாக கண்ணியமானவர்களே, இறுதி முடிவுக்கு நாம் எல்லாம் ஆயத்தமாகும், நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி முடிவை நாங்கள் எல்லாம் பெருமையாக பேசுகிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய தலைவரின் பெருமையாக பேசுகிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜி, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உம்ரா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10-12 நாட்கள் என்று நிறைய வரலாறுகளை பேசிக்கொண்டோம். இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைந்தது. எனவே எனக்கும் உங்களுக்கும் இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்றால், நாங்கள் புகை பிடித்த நிலைமையிலே, நாங்கள் மதுவுக்கு அடிமையான நிலைமையிலே, நாங்கள் போதை வசதி கடுமையான நிலைமை, நீங்கள் உயிர் பறிக்கப்பட்டு விடக்கூடாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோமின் என்ன செய்கிறார் தெரியுமா? மதுபானம் வருந்துகின்றான், அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஈமான் இல்லாமல் போகிறது, அவன் மூமினாக இருக்க முடியாது. திருடுகின்றான், திருடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவன் மூமினாக இருக்க முடியாது. எனவே ஒரு மூமின் மதுபானம் வருந்துகிறான், அல்லது போதை வசதி கடுமையாக இருக்கிறார், மதுபானம் குடித்து அந்த சூடு மங்குவதற்கிடையிலே அவருடைய உயிர் பறிக்கப்பட்டால் அவர் ஈமான் இல்லாமல் அல்லாவை சந்திக்க போகிறார். அதை விட மிகப்பெரிய கேவல் அவர் என்று இருக்க முடியும். எனவே கண்ணியமானவர்கள், இறுதி முடிவை பயந்து கொள்வோம். மூன்றாவதாக அதனுடைய அதிலிருந்து விடுபட வேண்டுமா இருந்தால், மறுமையில் உள்ள அல்லாஹுடைய விசாரணைக்கு நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹுடைய விசாரணை சாதாரணமான விசாரணை அல்ல. இங்கே உள்ள நீதிமன்றத்துக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல, போலீஸுக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல, தப்பு தவறு செஞ்சுட்டு வாக்கம் பார்க்க முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல. அல்லாஹ் தந்த ஆயுளை வீணாக்கி போட்டு நாளைய மறுமை நாள் அல்லாஹுக்கு முன்னால் குற்றவாளியாக நாம் அடையாளப்பட்டு விட்டால், அதை விட மிகப்பெரிய ஒரு கேவலம் வேறொன்று இருக்க முடியாது. அதுதான் பெரிய ஒரு கேவலம். அங்கு கிடைக்கின்ற சந்தோஷம் தான் ஒரு நிரந்தரமான சந்தோஷம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த முடிவை நாம் பயப்படுவோம். எனவே இந்த பாவத்தில் பீடிக்கப்பட்டவர்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து மீண்டு நல்லவர்களாக மாறிக்கொள்வோம். எந்தெந்த இடத்திலே பழகினார்களோ அந்த இடத்திலிருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு நகர்ந்து கொள்வோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களை விட்டு தூரமாகவும், எந்தெந்த சூழலிலே யார் பழகினார்களோ அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ள வேண்டும். அப்போது நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வழிகளிலும் எங்களுக்கு நலவை நாட செய்வான். இது ஒரு பாரதூரமான பாவம். பெற்றோர்களிடத்திலே இந்த பாவம் இருந்தால் ஒட்டோவாக அது தானாக குழந்தைகளுக்கு மாறிவிடும். சில குழந்தைகளுக்கு பெற்றோர் கொடுக்கின்ற சுதந்திரம் தான் பிள்ளைகள் கெட்டு போவதுக்கு காரணம். பிள்ளைக்கு ஒரு தனியொரு மொபைல், பிள்ளைக்கு தனியொரு பைக், பிள்ளைக்கு தனியொரு ரூம், பிள்ளைக்கு ஸ்பெஷலாக பயணம் போகிறதுக்கு காசு எல்லாம் கொடுக்கறது தான் கண்ணியமானவர் அந்த பிள்ளைகள் கெட்டு போதுக்காக. எனவே பிள்ளைகளை உங்களுடைய கட்டுக்கோப்போடு வாழ்த்துக்கொள்ளுங்கள். எனவே கண்ணியமானவர்களை, போதை வசத்திலிருந்து விடுபட வேண்டும். அல்லாஹ் இந்த பாவத்தை எங்களுடைய சமூகத்திலிருந்து, அதே போல நாட்டிலிருந்து, உங்கள உலகத்திலிருந்து எல்லாம் நீக்கி ஒரு சுபீட்சமான எதிர்காலத்தை எல்லாம் உண்டாக்க வேண்டும். எல்லாம் ஒரு சிலை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் கண்ணியமானவர்களே. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இன்றைய நாள் துல்காதாவுடைய 25வது சிறையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புனிதமான மாதங்களில் ஒரு மாதம் தான் துல்காதாவுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்து 12 மாதங்களிலே 4 மாதங்களை சிறந்த மாதங்களாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அதில் ஒரு மாதம் தான் துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். துல்காதாவுடைய மாதம் இருக்குது, நாம் யாரும் சாதாரணமாக அந்த மாதத்தை கருதிவிடக்கூடாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை 4 உம்ராக்களை செய்தார்கள். 4 உம்ராக்களிலே ஒரு உம்ராவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதம், அப்படி என்றால் அடுத்த மாதம் ஹஜ்ஜோடு சேர்த்து செய்திருக்கிறார்கள். ஏனைய 3 உம்ராக்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது இந்த துல்காதாவுடைய மாதம் தான். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மாதத்தை சிறப்பாக்கினார்களோ, எப்படி இந்த மாதத்திலே சிறப்பாக இருந்து அமல் செய்தார்களோ, அதே போன்று அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த மாதத்தை சிறந்த மாதங்களாக கொடுத்திருந்தான். அவர்களுக்கு நாங்கள் 30 இரவுகளை வாக்களித்தோம், 30 நாட்களை வாக்களித்து அவர்களை எங்கள் பக்கம் அழைத்துக் கொண்டோம் என சொல்கிறான். அந்த 30 நாட்களும் துல்காதா மாதத்துடைய முழு நாட்களும் முழு மாதமும் என்பதாக சத்தியுடைய உலமாக்கள் விளக்கம் செலுத்திருக்கார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த துல்காதாவுடைய மாதம் தங்கையான மாதம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 சிறப்பான மாதங்கள். அடுத்த மாதம், அடுத்த வாரம் கண்ணியமானவர்களே, நாங்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய வெள்ளிக்கிழமையிலே இருக்கப் போகிறோம். கால நேரத்தை யாரும் வீணாக்கி விடாது. கால நேரம் பொன்னானது. இன்றைக்கு 1 லட்சம் பணம் வரையில் பரவாயில்லை, இன்றைக்கு 2000 பணம் வரையில் பரவாயில்லை, நாளைக்கு பணத்தை தடிக்கொள்ளலாம், அடுத்த மாதம் பணத்தை தேடிக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு உள்ள காலம் போனால் திரும்ப காலம் வராது. இன்றைய வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் மிஸ் பண்ணினாங்களோ நாளைக்கு கிடைப்பது சனிக்கிழமை தான், நாளைக்கு வெள்ளிக்கிழமை கிடையாது. கனியமானவர்களே, அல்லாஹ் இரவு மீது சத்தியம் என்று பேசியிருக்கிறான், பகலி மீது சத்தியம் என்று பேசியிருக்கிறான், லுஹாவுடைய நேரத்தை மீது சத்தியம் என்று பேசியிருக்கிறான், பஜ்ருடைய நேரத்தை மீது சத்தியம் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறான். அல்லாஹ் காலம் என்ற ஒரு சூரத்தை கூட அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். காலத்தை வீணாக்கியவர்கள் சக்கராத்தில் அனுமதிக்கப்பார்கள். நாளைய கயாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில உரையாடல்களை சொல்லுகொண்டான். அந்த உரையாடலிலே நரகம் சென்றவர்கள் சக்கர இல்ல, நரகம் சென்றவர்கள் சொல்வார்கள், நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நாங்கள் நேரத்தை வீணடிச்சோம், இந்த காரணத்தாலையும் சக்கர் என்ற நரகத்தில் இருக்கிறோம் என்று சக்கர் சென்ற அந்த நரகவாதிகள் பதில் சொல்வார்கள். ஏவை கண்ணியமானவர்கள், யாரும் கால நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். பெருமதியாக கருதுங்கள். துர்கிஜா மாதத்தில் வரக்கூடிய அந்த அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். ஹதர் திருமணா சல்லாஹ் வலைவத்தில் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், துர்கிஜா மாதத்தில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விடவும் மிகப்பெரிய சிறப்பை அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக வைத்திருக்கிறாரா என்று கேட்டார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட போய் அந்த மனிதன் தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் இழந்து விட்டால் அந்த மனிதன் சிறந்தவன். அப்படி என்றால் போருக்கு ஒரு மனிதன் போய் திரும்பி வராமல் இருந்தால் அந்த மனிதன் சிறந்தவன். அப்படி இல்லாமல் போருக்கு போய் ஒரு மனிதன் திரும்பி வந்து விட்டால் திரும்பி வந்தவரை விட இந்த காலத்திலே அமல் செய்யக்கூடியவர்கள், இந்த காலத்திலே நோம்பு நோக்கக்கூடியவர்கள், இந்த காலத்திலே குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், இந்த காலத்திலே திக்ரிகளில் ஈடுபடக்கூடியவர்கள், இந்த காலத்தில் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமான எங்களுக்கும் பரவிடாமல் இருக்க இந்த நாட்டில் இருந்து அது அப்புறப்பட அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். ஹலரத் அல்லாஹ் வலைவத்துல அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் அதானுக்கும் எகாமத்துக்கும் இடையிலே கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் அந்த நேரத்தில் நாங்கள் எதை எல்லா இடத்துல கேட்க வேண்டும், முக்கியமாக எதை கேட்கணும்னு சொல்லி சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட போது கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே ஆபியத்தை ஆரோக்கியத்தை கேடுங்கள், உடல் ஆரோக்கியத்தை கேடுங்கள் சொன்னார் கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்போம். இந்த நாட்டுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட, இந்த நாட்டுடைய சுகாதாரம் பாதுகாக்கப்பட, இந்த நாட்டிலே மக்கள் இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ சுபிட்சமாக வாழ அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாப்போம். நாட்டுடைய பாதுகாப்பு துறை, சுகாதாரத்துறை, அதே போன்று அரசு செல்கின்ற வழிமுறைகளை பேணி அழைப்போம். பொதுவான இடங்களுக்கு செல்கின்ற போது மாஸ்க் அணிந்து செல்வோம். பள்ளிக்கு வருகின்ற போது முத்தல்லா மாற்று வருவோம், முகக்கவசங்களை அணிந்து வருவோம், சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிப்போம் கண்ணியமானவர்களே. எனவே இந்த விதிமுறைகளை பேணி நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு அடிபட்டு அதை கொண்டு மார்க்கத்தையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் சகோஷித்துவானாக. யா அல்லாஹ், பெருமதியான இந்த மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், இன்னும் ஒரு பெருமதியான மாதத்தை அடைய இருக்கிறோம் யா அல்லாஹ். எனவே நம் அனைவருக்கும் அந்த பெருமதியான மாதங்கள் அதிகமாக இவ்வாறு செய்து உன்னுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலேயே